ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
ஞான பயிற்சி. ஞான பயிற்சி என்ன என்றால், இந்த ஓதுதல் நிற்றல் மேற்கொள்கின்ற பொழுது இந்த அனுபவம் விட்டு நீங்காவதற்கு நாம் வேற சிலவற்றை செய்ய வேண்டும். என்ன என்றால், இந்த ஞான பயிற்சியோடு திருவடி வழிபாடு. திருவடி வழிபாடு என்ன அப்படின்னா, காலையில சாயங்காலம் அனுஷ்டானம் செய்யணும். குருநா கட்டாயம் தீட்சை பெற்று அனுஷ்டானம் செய்யணும். அனுஷ்டானம் அல்லது சந்தி என்று சொல்லுவோம். சந்திங்கிறது என்னன்னா, ரெண்டு பொழுது சந்திக்கின்ற நேரம் தான் சந்தி. காலையில விடிக்காலையிலும் பகலும் சந்திக்கிறது. கால உதயகாலத்துல நண்பகலும் ஒரு சந்தி, மாலை இரவும் பகலும் சந்திக்கிறது ஒரு சந்தி. மூன்று சந்திகள் முச்சந்தி இருக்கணும் இல்லையா, அது மாதிரி மூன்று சந்தி. மூன்று சந்தியில மூன்று சந்தியிலையும் அனுஷ்டானம் பண்ணணும். மூணு நேரத்துல பண்ணாதவங்க கூட ரெண்டு நேரத்துல செய்ய வேண்டும். இதெல்லாம் பேரு வேலை பிரதேசிகருக்கு பத்தாம் சண்டிதானம் உபதேசித்த ஒரு நிலை அனுஷ்டானம். இங்கே நம் நிற்றல் ஓதுதல் என்பவற்றை மேற்கொள்ளும் ஞான பயிற்சியுடன் திருவடி வழிபாடு சந்தியாகாலங்களில், அதாவது காலை 6 மணி சூரியத்துக்கு முன், மாலை 6 மணி சூரிய அஸ்தமன காலத்துக்கு முன்பு செய்யும் அனுஷ்டானம் என்னும் கிரியைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். இப்போ உங்களை அனுஷ்டானம் பண்றவங்க இருப்பீர்கள். நமக்கு வந்து அனுஷ்டானம் சொல்லும்போது மந்திரம் சொல்லுவாங்க, குருநா சொல்லுவார், அனுஷ்டானத்தை இப்படி பண்ணணும்னு சொல்லுவான். ஆனா அந்த அந்த மந்திரங்களுடைய பொருள் என்ன, எதுக்கு செய்வது என்பதை சொல்லி தர்றது இல்லை. சொல்லி தரணும், குருநா சொல்லும்போது உபதேசம் பண்ணக்கப்புறம் சொல்லணும். இப்ப ஆசமணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, கையில உளுந்த அளவு தண்ணீர் விட்டு சாப்பிடும் போகும்போது ஆத்மத்த சுதா விட்டு இப்படி கையில பிடிச்சு உடைக்கணும். பிடிச்சு உடைக்கிறது இல்ல, இந்த கையில இந்த பகுதியை வச்சுக்கிட்டு இப்படி உடைக்கணும். ஆத்ம சுதா, வித்யா தத்துவ சுதா, சிவ தத்துவ சுதா என்று இந்த 36 தத்துவங்களையும் சுத்தி செய்வது. அதுக்கப்புறம் இப்ப அந்த தத்துவத்துக்கு அப்புறம் இந்த உடம்ப சிவனுடைய கருவிகளாக, சிவ கருவிகளை சிவனுடைய கருவிகளாக மாற்றுவதற்கு கரநியாசம் அங்கநியாசம்னு செய்வது. நியாசம் நியாசம் தொடுதல். அப்ப அஸ்திராவிடு 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 உடம்புல இன்னும் உறுப்புகளை தொடுதல்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசனம் பண்ணிட்டு தண்ணிய வந்து நாம் வச்சிருந்த தண்ணிய கங்கா ஜலமாக பாவித்து அப்புறம் அதுல வந்து தர்ப்பணம் பண்றது, ஒரு மொத்த சடங்குகள் எல்லாம் வரும். இப்ப கரணியாசம் அங்கநியாசம் பண்ற போது நமக்கு முக்கியமான மந்திரங்கள், இறைவனுடைய 5 முகத்தினுடைய மந்திரங்கள் பேர், சக்தி அது ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் வாமதேவம், இது வந்து பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று சொல்லுவது. அப்புறம் ஷட் அங்க மந்திரம், ஷட்னா 6 அங்கங்குது உறுப்புகள், சிரசு, சிகை, வக்ரம், வக்ரம்னா முகம், இருதயம், குச்சியம், இப்படி 6 உறுப்புகள், பாதம் 6 உறுப்புகள். இந்த இந்த 2 மந்திரத்துக்கு 11 மந்திரங்கள் ஆகும். 5 பஞ்சபிரம மந்திரமும் ஷட்கங்க மந்திரம்தான் 11 மந்திரங்கள் ஆகின்றன. இந்த 11 மந்திரங்களையும் பஞ்சபிரம மந்திரம் என்று சொல்லுவோம். இது வந்து அடிக்கடி நமக்கு பூசையில சொல்லுவது சொல்றபோது இது எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இந்த நம்முடைய உடம்ப தூய்மையாக்கி இறைவனுக்கு கருவிகளாக உடம்ப கருவிகளாக ஆக்கிக் கொள்வதற்கு சொல்லுவது என்பது. அது வந்து இதெல்லாம் அனுஷ்டானத்துல சொல்லிக்கிடுவோம். சிவபூஜையிலையும் இந்த மந்திரங்கள் வரும். இப்ப இது வந்து இன்றியமையாதது, இந்த அனுஷ்டானம். இது ஏன்னா இந்த இறைவனுடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதனால இது அனுபவத்துக்கு வரக்கூடிய ஒரு சாதனமாக அமையும். இது இந்த நிலைமை ஆன்ம திருவடி. திருவடி என்பது சிவசக்தி, திருவருள் சிவசக்தி சிவஞானம் என்னும் பொருளை உடையது திருவடி. நம்ம திருவடி என்பது திருவடி பயிர், திருவடி வழிபடுதல் என்றால் திருவடின்னு என்ன காலு நல்ல. சில பேரு சில மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க மரக்கட்டையில ரெண்டு செருப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு திருவடி பூஜை பண்றான் அப்படிம்பாங்க. நம்ம சைவ சித்தாந்தத்துல அந்த மாதிரி பூஜைலாம் நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம வந்து உண்மையாகவே சிவனடியார்களுக்கு பார்த்த பூஜை செய்வது. ஏன்னா இந்த அடியார் இது வந்து நடமாடும் சிவன், அந்த சிவம் தாவர சிவம், இது ஜங்கம ஜங்கமனா அசைதல் நடமாடுகிற சிவம் என்று சிவனடியார்களுக்கு பாத பூஜை செய்வது உண்டு. வாதத்தை போல மரக்கட்டையில பண்ணிட்டு அதை பூசை பண்ற எல்லாம் நம்முடைய நம்முடைய பழக்கத்துல இல்ல. ஏன்னா திருவடிங்கிறது என்ன என்றால் அது சிவசக்தி சிவஞானம் என்ற பொருளை உடையது. இப்போ வழிபாடு, திருவடி வழிபாடு, வழிபாடுன்னா என்ன, வழியில் படுவது வழிபாடு. அவங்க பெரிய சொன்ன வழியில சென்ற வழியில வழிபடுவது எப்பவுமே அது ரொம்ப சுலபம். நம்ம காட்டுல எங்கேயா போகும்போது ஒத்தடி பாதி இருக்கும், நான் போன்றது ஒத்தடியிலே பாதியில போயிடலாம். நான் புதுசா புது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அதனால பெரியவங்க சென்ற வழியிலே படுவது அது நமக்கு நல்ல நெறிக்கு நல்ல இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு நமக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப திருவடி வழிபாடு என்றால் திருவடியில் அல்லது திருவருளியில் திருவருளில் அடங்கி செய்கின்ற வழிபாடு, அடங்கி செல்வது வழி செல்லுதல் என்பது பொருள். இப்போ இந்த நிலையில நிலைமையில் ஆன்மருவில் நாள்தோறும் படிப்படியாக விளங்கி மிகுமாறு புறத்தில் வழிபட வேண்டும். புறத்துல வழிபடுகின்ற போது அகத்துல அந்த மந்திரங்களுடைய பொருள் மனசுல பதியும். நாம அவன் நீங்கி யா வாவில ஒன்றி சீரத்தில் சேருது என்ற இந்த நினைவு நமக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பதியும். இப்படி இந்த நிலைமை ஆன்ம அறிவில் விளங்கல் இன்றி இப்படி செய்யாம புற வழிபாடு செய்தல் பயன் தராது. இந்த பொருள் உணர்ந்து செய்தால்தான் இது உண்மையான பலனை தரும். சும்மா கையில் தண்ணியாத்தி தொடச்சிட்டு இருந்தா அது ஒன்றும் பயன் தராது. இந்த பொருளை உணராது செய்யக்கூடிய புற வழிபாட்டால் எந்த பயனும் இல்லை. நம்ம செய்கின்ற எல்லா வழிபாடு இது போலதான். சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்வார் தான் செல்வன், அவன் செல்வரத்தில் இருப்பார்கள். மத்தெல்லாம் வெறும் கிளிப்பிள்ளை சொல்றது போல, கிளி பொருள் சொன்னது திருப்பி சொல்லும், ஆனா அது பொருள் அதுக்கு பொருள் அனுபவம் இல்லை என்றால் சொல்லுகிற பயனும் இல்லை. ஆனால இந்த நிலைமை ஆன்மறிவில் விளங்குகின்றது வெளியே புற வழிபாடு செய்தல் பயன்தாது. இங்கனம் திருவடி பிழைத்தலாய் குற்றம் இழந்ததற்கு மிகவும் வருந்தி பெருமான வேண்டி மீண்டும் திருவருள் வழியில் உறைந்து நின்றால் மட்டுமே விடை. நீங்க யார் தப்பு பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டா நாம் வழிபடுகின்ற போது செய்த தப்புக்கு வந்து ஆண்டவிட்ட வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். அது வந்து யாரும் பாவ மன்னிப்புங்கிற தனியா ஒண்ணும் கிடையாது. பாவ மன்னிப்பு விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. நம்முடைய மனசுலே மாறுகின்ற மாற்றம் தானே ஒழிய அது தனியா அதுக்கு பாவ மன்னிப்புங்கிறது ஒண்ணு கிடையாது. அதனால விடை எங்க பயனுடையும். இங்க நாம் உபதேசம் பெற்று திருவடி வழிபாடு அனுஷ்டானம் முதலில் செய்து வருவதுடன் அமையாமல் உபதேச பொருள் எது பஞ்சாட்சர உபதேச பொருள் விளங்கும்படியாக அமைந்த வைகண்ட சந்தான நூல்களையும் பயந்து சிந்தித்து தருதல் வேண்டும். அப்ப அனுஷ்டான தீட்சை பெற்று தீட்சையில் பெற்ற பொழுது குருநாதர் எந்த வழியில நமக்கு வழிபாடு செய்யும்படி சொன்னாரோ அந்த வழியில வழிபட்டு கூட வழிபட்ட அந்த பொருள் நமக்கு கை வருவதற்காண்டு 16 சாத்திரங்களையும் வைகண்ட சாத்திரங்களை பயிலுதலும் வேண்டும். இங்கனம் நூல்களை பயிலுதோடன்றி அடியார் வழிபாடு குரு வழிபாடு திருக்குள் வழிபாடு என்பவற்றையும் மேற்கொள்ளுதல் வேண்டும். அத செய்யுள்ள கடைசி பகுதி 4 வரியில இத்தனை செய்திய சொல்றான். கண்டாளில் பூசை அனுஷ்டானம் நன்றான சுத்த நெறியாம் எனவே சொல்லியே வைகண்டான் வைத்த நெறி நூலும் வகுத்துரைத்து பத்தர் குரு லிங்கம் உண்மை என கூறி. இது வந்து 10வது வேலப்பிரதேசிகர் 11வது வேலப்பிரதேசம் செய்த உபதேசத்துடைய இரு பகுதி. தண்டாளின் போசை, தண்டாள்கிறது குருநாதனுடைய திருவடி. தண்டாள் தன் என்பது யாருக்கு சுட்டுகிறது அப்படின்னா குருநாதனை சுட்டுகிறது. 10வது சன்னிதானம் தண்டாளின் போசை குருநாதன் ஆகிய திருவடியிலே செய்கின்ற வழிபாடு. அந்த திருவடிங்கிறது என்ன? சிவஞானம் அல்லது திருவருள். குருநாதன் திருவடி ஞானமாகும். அந்த ஞானமே சீடனிடத்துல விளக்கப்படுகிறது. இது நிகழ்வது திருவடி தீட்சையில் என்கிற வீட்டில. திருவடி தீட்சை தான் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை எல்லாத்துக்காகவும் மாணிக்கவாச பெருமானுக்கு பரமேஸ்வரன் செய்த தீட்சை திருவடி தீட்சை. அதே போல இங்க வேலப்பிரதேசம் இருக்கும், வேறு வேலப்பிரதேசிகளுக்கு 10வது சன்னிதான வேலப்பிரதேசம் செய்த இந்த சமயத்துல செய்த தீட்சை திருவடி தீட்சை. அந்த திருவடியில பூசையும் அனுஷ்டானம். அனுஷ்டானம் சொல்லுக்கு நேரான பொருள் என்னன்னா அனுஷ்டிக்கப்படுவது அனுஷ்டானம், அனுஷ்டிக்கப்படுவது அனுஷ்டானம். அது அனுஷ்டித்தல் என்ன? தவறாமல் செய்தல். அனுஷ்டல் என்பது தவறாமல் செய்தல். இது சைவ அனுஷ்டானம் எனப்படும். அப்புறம் இதுக்கு தனிய விதிமுறைகள் உள்ளன. திருநீர் எண்ணுதல், மந்திர ஜபம், இதெல்லாம் முக்கியமான இடம்பெறும். அது சைவ அனுஷ்டான விதிகள்னு நூல இருக்கு. அந்த நூல விளக்கமாக சொல்லியிருக்கேன். இவை நன்றான கிரிகளாம். இதெல்லாம் ஞான செய்தி, நன்றான நன்மை தரக்கூடிய கிரிகள். இவை சுத்த நெறியாம், ஞான நெறி ஆகும். இதெல்லாம் ஞான நெறி. திருவடி, வழிபாடு, அனுஷ்டானம், இதெல்லாம் அப்புறம் நூல பொதித்த விதம் போதுதல், இதெல்லாம் வந்து மெய்ஞானம் ஆகும் என சொல்லியே என்று குருநாதன் சொல்லி. இதல்லாம வேற சுத்த நெறி இல்லை. இதுதான் சுத்த நெறி. உன்னை நன்னெறிக்கு கொண்டு செலுத்துகின்ற நெறி இதுதான் என்று சொல்லி ஞான நெறியில். எனவே ஞான நெறியில், ஞான நெறி நின்மல அவத்தை, மலத்தோடு கூடாத அவத்தை. யாவ சீவ என்பதுடைய நிறுத்தினுடைய நிலத்தை நாம நீங்கி ய சிவ வாவுடவே நீங்க நிம்மல அவத்தை நெறியல். ரசகாரி அனுபவம் வருதல், குரு வழிபாடு, சந்திக்காலத்து செய்யும் சைவனுட்டானம் என்பது முக்கியமாக இடம்பெறுவன என்று அறிதல் வேண்டும். இப்படி சொல்லி அதுக்கப்புறம் மெய்கண்டான் புறச்சந்தார் பிறவர்களாகிய பிறவர்களுள் முதல்வராகிய மெய்கண்ட தேவனாய் வைத்த நெறி. வைத்த நெறி அப்படின்னா வைப்பு நெறி போல் இருக்கக்கூடிய நெறின்னு அர்த்தம். வைப்பு நெறி அப்படின்னா நம்மளுடைய பணம் சேர்த்து வேணுங்க போய் பயன்படுத்தியா சேவிச்சு, அந்த மாதிரி சித்தாந்த சேவர்களுக்கு வைப்பு நெறி போல உள்ள ஞான நெறியினை விளக்கும். வைத்தல் சேம வைப்பாக வைத்தல், நமக்கு திரும்ப வருங்காலத்தில் பயன்படக்கூடியதா சேமிப்பு, சேமிப்பு போல வைத்தல். இது ஆன்மாவுக்கு தக்க சமயத்தில் பயன்படுவது. எனவே சித்தாந்த செய்வினரினை விளக்கும் நூல்கள் எல்லாம் நமக்கு சேம வைப்பு என அறிந்து அந்த நூல்களை தக்க சமயத்துல பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப சித்தாந்த 14 சாத்திரங்களும் அது வந்து புக்கிஷ் நாலேஜ், படிச்சு தலையில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அது வந்து அனுபவத்துக்கு நாம் சாப்பிடுறோம். சாப்பிட்ட சாப்பாடு நல்ல வயிற்று ஸ்டாக் அப்படின்னா அது ஜீரணமாகி நமக்கு சக்தியாக மாறணும். அப்படி இல்லாம வெறும் வயிற்று நாம் சாப்பிட்டது உள்ள எப்படி போட்டோமோ அப்படியே வச்சிருந்தா அது நோய்க்குத்தான் காரணமாகும். அது இல்லாம சித்தாந்த சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாத்தையும் நமக்கு சேமிப்பாக இருந்து அதை நன்கு அறிந்து கொண்டு தக்க சமயத்துல அதனை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும், பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். மாணிக்க வாசி பெருமான் சிவபுரம் பொருளை வைப்பு மாடு என்றார். மாடுன்னா செல்வம் அர்த்தம். மாடுங்கிறது கேட்டில் அர்த்தம் அல்ல. மாடு என்றால் செல்வம். ஒரு காலத்துல வந்து மாடுதான் நமக்கு செல்வமாக இருந்து ஒருத்தனுக்கு இத்தனை மாடு இருந்தது. இப்போ கோத்தகிரி நீலகிரி பக்கத்தில் போனா இந்த தோடா சாமெல்லாம் அவளுக்கு எருமை எத்தனை எருமாடு இருக்குதோ அதுதான் அவளுக்கு செல்வம். நமக்கெல்லாம் இப்போ பேங்க்ல எவ்வளோ கேஷ் இருக்குது அதை செல்வம்னு சொல்றோம், ஆனால் அவளுக்கு மாடு தான் செல்வம். மாடு என்றால் செல்வம். வைப்பு மாடு, வைப்பு மாடு, சேம வைப்பு, சேவிங்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்றோம் இல்லையா, வைப்பு நிதி, அது மாதிரி நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுகின்ற நிதி. திருநாவுக்கரசு நாயனார் வைச்சபொருள் நமக்காகும் எனவும் வைத்தபொருள் நமக்காகும் எனவும் கூறியுள்ளார். இப்படி ஆசாரியர்கள் பலர் பார்க்கிறீர்கள் கவனத்தில் கொள்ளத்தக்கது. அப்போ ஞான சாஸ்திரம் பயில்வது அந்த அறிவு நமக்கு வாழ்க்கையில தக்க சமயத்தை நமக்கு வந்து உதவும். அத அந்த உதவியா இருந்து பெறுதல் வேண்டும். பெறத்துக்க முறையில அந்த நூல்களுடைய பொருளை நாம் கற்றல் வேண்டும். தக்க சமயமாவது அருள்நெறியினை உணர்தல் வேண்டும் என்னும் உள்ள நிகழ்ச்சி தோன்ற காலம். அக்காலத்தில் யார் யாரோ வந்து தத்தம் நெறியே அருள்நெறி ஞான நெறி என்று கூறி நம் அறிவை மயக்குவர். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருவாசகம் படிக்கிற போது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிறது, அப்புறம் 80 கோடி மாயா சக்திகள் தத்தம் செய்யல செய்ய தொடங்கின. ஒவ்வொருத்தன் நான் சொல்றதுதான் உண்மை, இன்னொருத்தன் நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்ற என்ன ஒவ்வொருத்தன் ஒரு பக்கம் வந்து இழுக்க தொடங்குவான். அப்போ உண்மையை அறிதல் வேண்டும். தக்க சமயமாவது அருணறிய ஞான நெறியின் உணர்தல் வேண்டும் என்ற உள்ள நிகழ்ச்சி தோன்ற காலம். அக்காலத்தில் யார் யாரோ வந்து தத்தம் நெறிய அருள்நெறி ஞான நெறி என்று கூறி நம் அறிவை மயக்குவன். அந்த மயக்கில் அகப்படாமல் சித்தாந்த செய்வ ஆச்சாரியர்களை அணுகி மெய்கண்டங்களை கேட்டு பயன்பெறுதல் தக்கது என அறிதல் வேண்டும். அது நம்முடைய சைவம் எந்த சமயத்தையும் பொய் என்றோ தேவையிலிருந்தோ நிராகரிப்பது இல்லை. அப்ப இது என்னன்னா சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கோட்பாடுகளில் எல்லா சமய கோட்பாடுகளும் இதுல அடக்கம். இப்போ எப்படி அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு யானைக்காலில் ஏனை விலங்குகளின் அடியெல்லாம் அடங்கும், யானை அடியில் ஏனை விலங்குகளின் அடிகள் எல்லாம் அடங்கும். அது போல நீ கடவுள் உருன்னு சொல்றியா உருன்னு சொல்லுகின்ற கொள்கைங்கிற உண்டு, அருன்னு சொல்றியா அந்த கொள்கையும் இங்க உண்டு, உரு அருண் சொல்றியா அது இங்க உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள் அருன்னு சொன்னீங்கன்னா காற்று இருக்கிற காற்று அது அருதான். ஆனா காற்று அருவா இருந்தாலும் காற்று அது ஜடம், அறிவுடைய பொருள் இல்ல. அப்ப நீ சொல்ற அருன்னு சொல்ற உங்க சாமி இந்த காற்று போல ஜடமா கேள்வி பிறக்கும். சைவ சித்தாந்தம் மற்ற எல்லா சமய கோட்பாடுகளையும் தன்பால் அடக்கிக் கொண்டு அதுக்கு மேம்பட்டு நிற்கும். அதனால எல்லாத்தையும் 10 சொன்னா 10 1 அடங்கும், 2 அடங்கும், 3 அடங்கும், 9 அடங்கும். 1, 2, 3 இல்லாம 10 இல்ல. ஆனா 1, 2, 3 10 ஆகாது. அந்த 10 போல சைவம் இதனுடைய கோட்பாடு எல்லா சமய கோட்பாடுல ஆராய்ந்து பார்த்தால் அடங்குவது தெரியும். அதனால மெய்கண்டன்களை நல்ல ஆசாரியர் அணுகி நமக்கு படிக்க வேண்டும். அது ஒரு வாய்ப்பு நமக்கு சைவ சித்தாந்த சபை கொடுத்திருக்கிறது. அப்புறம் நூலும் சிவஞான போதம் என்னும் நூலினையும் அதன் வழி வந்த சிவஞான சித்தியார் சிவபிரகாசன் நூலினையும் நமக்கு முன்னேறிந்த பீடாதிபதி செய்த பண்டார சாஸ்திரங்களையும் 10வது சன்னிதானம் 11வது சாத வேறபதிக்கு வகுத்து உரைத்தார். வகுத்துரைத்து முன்னர் தொகையாக பொதுவாக உணர்த்திய பின்னர் ரகவையாக பகுத்துக் கொண்டு உரை திருமற மேற்கோள் ஆகியவற்றை விரிவாய் எடுத்துரைத்து வகுத்துரைத்து எனவே முன்னர் தொகையாக கூறினார் என்பது பெறப்பட்டது. இது அங்க தீக்கைகள் உண்டாகிய சாத்திர தீக்கை எனப்படும். சாத்திர பயிற்றுக்க மாணவனுக்கு சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாத்திர நூல் சொல்லுவதுக்க இது ஞான தீட்சை என்று சொல்லப்படும். இது வந்து சாக்கரதிக்கு எனப்படும். இவ்வாறு வேலப்பதேசியருக்கு பேர் வேலப்பதேசியருக்கு 10வது உபதேசம் தான். அதுக்கப்புறம் இந்த ஞான நெறி உனக்கு நிலையாக நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. அது என்ன? பத்தர். பத்தர்னா சிவனடியார் அர்த்தம். பத்தர் பக்தர் என்பது பத்தர், பக்தி செய்பவர் பத்தர் சிவனடியார்கள். குரு உபதேசம் செய்த குரு. லிங்கம் திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்க மேனி. இவையெல்லாம் இவை மூன்றிடத்துல செய்கின்ற வழிபாடு இருக்கிற அது உண்மை ஞான நெறி. இது வந்து அங்க செய்கின்ற வழிபாடும் உனக்கு நான் ஞான நெறியை கொடுக்கும் என விளக்கமாக சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு வா சொல்லி எனக்கு நீடிம்பம் கொடுத்தார். நீண்ட இன்பம், இடையராத இன்பத்தை எனக்கு அந்த குருநாதர் கொடுத்தார். சைவ சித்தாந்த சைவர்களுக்கு இந்த குரு லிங்க வழிபாடு, குரு லிங்க சங்கம வழிபாடு இன்றுமையாது. திருஞான மதம் 12வது சூத்திரத்துல இந்த மூன்றையும் சொல்றார். அடியார்கள் தன்னுடைய அன்பர்கள் தன்னை அறிந்து மேல்நிலைக்கு உய்ய வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரன் தன்னுடைய வடிவை கொடுக்கிறான். அவனுடைய வடிவு என்பது என்ன? திருநேரு, காதி ஆடை, தடைமுடி, நம்ம கண்டிகை, ருத்ராட்சம், இதெல்லாம் சைவ சாதனைகள். அதெல்லாம் அவனை பார்த்த உடனேயே சிவன் நினைவு வரும். எப்படி சிவன் நினைவு வருது? ரொம்ப சுவையான ஒரு நமக்கு பெரிய புராணத்தில் இருக்குது. அது சேரமான் பெருமாள் நாயனார் தெரியும் உங்களுக்கு. நம்ம திருவஞ்சி காலத்துக்கு போயிருக்காங்க, ஆடி சுவாதிக்கும் போது போறோம். அவர் யானை மேல ஏறி பட்டவன் யானை மேல ஏறி வர்றார். வர்ற போது ஏத்தாவது ஒரு வண்ணா ஒருத்தன், அவன் என்ன பண்றான்னா இந்த உவர்மன், உவர்மன் இப்ப நாம சோப் போட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு துணி துவைக்கிறான். அந்த காலத்துல உவர்மன் போட்டு துணி வைப்பது வழக்கம். அது பெரிய இத போட்டு தலைமையில வச்சுக்கிட்டு வர்றான். அந்த உவர்மன் என்ன ஆகுதுன்னா, கேரளாவில மழை பெய்யும், கொஞ்ச நேரத்தில் மழை விட்டு போய் வெயில் வரும், மழையும் வெயிலும் மாறி மாறி வரும். மழை பெஞ்ச போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உவர்மண்ணானது நனைஞ்சு மேலெல்லாம் வண்ணா மேல ஒளி இருக்குது. அப்போ சூரிய வெப்பாந்த உடனே அது காஞ்சி போகுது. இப்போ அந்த வண்ணா முன்னால வர்றத பார்த்த உடனே சேர்மான் பெருமாள் யானை மேல வந்தவர் கீழே இறங்கி வண்ணான பார்த்து கும்பிட்டா வணங்கி கீழே வந்து வணங்கி கும்பிட்டார். அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ராஜா வந்து நம்ம வணங்குறவனுக்கு பயந்து அவன் சொன்னான், அடிவண்ணான் அப்படின்னா அடிச்சேரன் அஞ்சாவது ஏக. ஏன்னா வார வேடம் நினைப்பித்தேன். வார வேடம்னா, வாரம்னா அன்பு, அன்பு செய்துக்குரிய அந்த திருவேடத்தை எனக்கு நினைப்பித்தேன். எது என்ன? திருநீர் மேல போற அந்த ஓர்மன் ஆனது எப்படி இருக்குன்னா, திருநீர் பூசி முழுநீர் பூசிய முனிவராகிய பரமேஸ்வரனை நினைப்படுத்து. அதனால நீங்க வந்து எனக்கு வார வேடம் எனக்கு தெரியும், நீ வந்து துணி துவைக்கிறவன் எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா எனக்கு பரமேஸ்வரனை நினைப்பித்தீர், வார வேடம் நினைப்பித்தீர். அதனால அஞ்சாவது ஏகுன்னு சொன்னாராம். அதனால நாம அணிகின்ற வார வேடமானது மற்றவர்களுக்கு சிவசிந்தனையை நினைவூட்டும். அவங்க அணிந்திருக்கக்கூடிய சிவசிந்தங்கள் நமக்கு சிவனை நினைவூட்டும். கார்ல எல்லாம் போடுறோம், நமசிவாயன்னு கார்ல போட்டுப்பாங்க. அப்புறம் போடணுமா அப்படின்னா, பாக்குறோம் நமசிவாயன்னு சொல்லுவான் இல்லையா, அப்ப அந்த மந்திரத்தை உச்சரிச்சவன் ஆகிறான். அந்த புண்ணியம் அவங்க வந்து சரி, நம்ம அறியாமலேயே அந்த புண்ணியம் வந்து சரி. அது போல சிவர்களுக்கு குருலிங்க சங்கம வழிபாடு மிகவும் இன்றமையாது. இப்போ உயிர் வாழ்கின்ற அடியார்களை வழிபடாம கோவில் இருக்கக்கூடிய 63 மாயனார்கள் சிலையா இருக்காங்க இல்லையா, அவங்கள வழிபடுவது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்மை போல நடமாடுகின்ற சிவமார்க்குரிய சிவனடியார்களை வழிபடுவதுதான் பெரும் புண்ணியம். அதனால நாம என்ன பண்றோம், பெரியவனை பார்க்கும்போது தொட்டு கும்பிட வணக்கத்திலே அடியாற்கு. இப்படி இருப்பதனால சிவனடியார் சிவமே ஆவன், இவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது உறுதி. அப்படி சொல்றவனுடைய மனதில் கன்றா புண்ணெடுதிரியே காணாது. அடியார்களை பார்த்தா அவன் தான் சிவன், இவன் சிவன் இல்லைன்னு நினைக்கூடாது, அந்த சிவன் இதுதான் அப்படின்னு மனசுல நினைத்து அவங்கள வடிவம் அப்படின்னு மனதுல கந்தாப்புன்னு எடுத்துட்டு காணாமே சிவனே சிவனடியாரை சிவனையாகவே கருதி வழிபடுதல் வேண்டும். இப்படி எல்லாம் அறிவுரை சொன்னார். இது அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் எனக்கு உபதேசித்து என்ன நல்ல வழி காட்டின அந்த குருநாதனுக்கு நான் இப்படிதான் நன்றி சொல்றேன், என்னன்னு நன்றி சொல்றேன் அப்படின்னு இந்த நூலை முடிக்கிறார். அதான் இந்த கடைசி வரி சோ ஹைலி எமோஷனல், அது சின்ன தொடரா இருக்குது ஆனா அது உணர்ச்சி அதிகமா இருக்கு. நீடின் இப்படி எல்லாம் எனக்கு உபதேசம் செய்து நீடின்பம் நீடின்பம் நெடிது நிலைத்திருக்கும்படியான இன்பம் என்று வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த இன்பம் இப்படி எனக்கு தீட்சி செய்து உபதேசம் செய்து என்னை இப்படி நல் நெருக்கி திருப்பி ஒழுங்குபடியாக செய்து என்னுடைய வாழ்மான் முழுதும் இன்பம் அனுபவிக்கும்படியாக செய்த இந்த குருநாதனுக்கு தரும் நீடின்பம் தரும் அன்பை குருநாதனுடைய கருணையை என் சொல்வேன் நான் என்னன்னு சொல்லி நான் பாராட்டுவேன் என்று குருநாதனை வழிபடுகிறான். அப்ப இந்த நூலுல நமக்கு அந்த சிவத்தை சிவானுபவத்தை அனுபவத்துக்கு கொண்டு வருகின்ற முறை இங்க கற்பிக்கிறான். அது எப்படின்னா அந்த ஒவ்வொரு படிமுறையாக இப்ப அந்த மாதிரி படிக்கின்ற போது இப்ப நமக்கு வந்து இந்த சிவபோகம் என்பது ஏதோ டாக்டர் போய் பில்ஸ் வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுற மாதிரி அல்ல. சில பேர் இப்ப வந்து நிறைய இந்த யோக நெறியெல்லாம் கற்பிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்துச்சு. 1000 ரூபாய் கொடுத்தா உன்னுடைய தலைமையில கை வைப்பேன், உனக்கு குண்டலி யோகம். அந்த குண்டலி யோகம் பெறுவதற்கு எத்தனை பேர் தவம் செய்து கடுகு உழைத்து எல்லாம் பெரியவங்க சொன்னான், இதை உனக்கு இப்படி வச்சேன்னா உனக்கு குண்டலி யோகம், உனக்கு குண்டலி இரும்பும் குண்டலி யோகம் வந்துடும். இதெல்லாம் நாம கால திருப்பில் படிச்சோம் இல்ல, இதெல்லாம் அவயோகம். அப்ப சிவயோகம் சிவானுபவம் என்பதுதான் சிவபோகம் என்பதுதான் உண்மையில சிவ யோகம். அது வந்து சும்மா ஒருத்தர் கை வைக்கிறதுனாலயோ இதெல்லாம் வந்துடாது. அது ஞான குரு பெற்று அந்த ஞான குரு உபயோகிச்சனால அந்த மந்திரத்தை ஓது முறை நிற்கு முறை அறிந்து அதன்படி ஒழுகுவதனாலதான் அது பெற முடியுமோ ஒழிய இது வந்து திடீரென்று வந்துவிட முடியாது. ரெடிமேட் சட்டம் வாங்கி போடுற மாதிரி திடீரென்று வந்துவிட முடியாது. அது எளிமையாக என் கற்பித்த அந்த குருநாதனுடைய அன்பினை நான் என் சொல்லி போற்றுவேன், அதுக்கு என்ன நன்றியை நான் இப்படி சொல்லுவேன் என்று இந்த நூலை ஆசிரியர் முடிக்கிறார். நாமும் ஓரளவு படித்தோம், அப்புறம் இன்னால அனுபவத்துக்கு குருநாதன் நமக்கு அது அனுபவத்துக்கு